நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
நம்ம ஆஸ்திரேலியா.
படைப்பவர் கீதா மதிவாணன். ஆஸ்திரேலியாவின் தவிர்க்க முடியாத வரலாற்று அடையாளங்களுள் முக்கியமான பெயர் நெட்கெல்லி. புஷ்ரேஞ்சர் என்ற அடைமொழியோடு போற்றவும் தூற்றவுமான இருவேறு மனோவியல்புகளை மக்களின் மத்தியில் விதைத்த ஒரு வினோத ஆளுமை. நெட்கெல்லி மறைந்து 100 ஆண்டுகளுக்கு மேல் ஆன பிறகும் கூட நெட்கெல்லி குறித்த சர்ச்சைகள் ஓயவில்லை. ஒரு சாரார் அவனை வீரப்போராளியாக கொண்டாடி கொண்டிருக்க, மற்றொரு சாரார் கொலைபாதகன் என்று பதைப்பதைத்திருக்க, இடையில் ஒரு சாரார் இரண்டு வகையிலும் நெட்கெல்லியை அடையாளப்படுத்த இயலாமல் அனுதாபத்துக்கு உரியவனாக பார்க்கின்றனர். ஆஸ்திரேலியாவில் அன்றைய காலனி ஆதிக்கத்தின் அதிகார துஷ்பிரயோகத்துக்கு எதிராக நசுக்கப்பட்டவர்களின் ஆதரவை திரட்டிக்கொண்டு காவல்துறைக்கு பெரும் சவாலாய் திருட்டு கொலை கொள்ளைகளில் ஈடுபட்டு காடுகளில் மறைந்து வாழ்ந்து தந்திரமாய் சுற்றி வளைக்கப்பட்டு 26 வயதில் கைதாகி தூக்கில் தொங்கவிடப்பட்ட நெட்கெல்லியை ஆஸ்திரேலியாவின் கட்டபொம்மன் என்கிறார் எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன். ஆஸ்திரேலியாவின் மம்பட்டியான் என்கிறார் எழுத்தாளர் சத்யானந்தன். தன்னுடைய 14 வயது முதல் 26 வயது வரை சுமார் 10 ஆண்டுக்கும் மேலாக ஆதிக்க வர்க்கத்துக்கு எதிராக போராடி அவர்கள் கண்ணில் விரலை விட்டு ஆட்டிய நெட்கெல்லியை தங்கள் கதாநாயகனாகவே பார்த்தது அன்றைய அடித்தட்டு வர்க்கம். காவல்துறையினருடனான துப்பாக்கிச் சண்டையின் போது நெட்கெல்லி பயன்படுத்திய இரும்பு கவசமும் இரும்பு முகமூடியும் கடந்த காலத்தை நினைவுபடுத்தியபடி இன்றும் அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. ஆஸ் கேமஸ் நெட்கெல்லி என்பது இப்போதும் மூத்த தலைமுறையினரிடம் புழங்கப்படும் ஒரு உமை குசும்பு. நெட்கெல்லியின் வாழ்க்கை கதை நெட்கெல்லியின் தந்தை எட்வர்ட் கெல்லியிடமிருந்து துவங்குகிறது. அயர்லாந்தில் பிறந்த அவர் தனது 21ஆம் வயதில் 2 பன்றிகளை திருடிய குற்றத்துக்காக 7 வருடங்கள் டாஸ்மேனியா தீவுக்கு நாடு கடத்தப்பட்டார். தண்டனை காலம் முடிந்த பிறகு நியூ சவுத் வேல்ஸ் சென்ற அவர் அயர்லாந்திலிருந்து குடியேறியாக வந்த எல்லன் என்னும் பெண்ணை திருமணம் செய்து கொண்டு 8 பிள்ளைகளுக்கு தகப்பனானார். குடும்பத்தின் வறிய சூழல் அவரை குதிரை திருட்டுக்கு தள்ளியது. அடிக்கடி சிறைக்கு சென்றார். குடிக்கு அடிமையாகி உடல் நலிந்து இறந்தார். அவர் இறந்தபோது மூத்த பிள்ளை நெட்கெல்லிக்கு வயது 11. தந்தையின் மறைவுக்கு பின் மொத்த குடும்பத்தையும் காப்பாற்றும் பொறுப்பு நெட்கெல்லியிடம் வந்து சேர்ந்தது. நெட்கெல்லியின் பள்ளிப்படிப்பு நிறுத்தப்பட்டது. மரம் வெட்டுவது, கால்நடைகளை ஓட்டிச் செல்வது, குதிரை பழக்குவது, வேலி அடைப்பது என்று சிறுவன் நெட்கெல்லி பார்க்காத வேலையில்லை. அனுபவிக்காத துயரம் இல்லை. செய்த வேலைக்கு தக்க கூலி தராது இழுத்தடிக்கும் முதலாளிகளுக்கு எதிராகவும் வயிற்று பிழைப்புக்காகவும் சின்ன சின்ன கால்நடை திருட்டுகள் ஆரம்பமாயின. 14 வயதான போது ஒரு சீன வியாபாரியிடம் பணம் பறிக்க முயன்றதாகவும் தர மறுத்ததால் அவரை அடித்ததாகவும் நெட்கெல்லி மீது முதல் வழக்கு பதிவானது. வேலையை வாங்கி கொண்டு சொன்ன கூலியை தராததால் எதிர்த்ததாக நெட்கெல்லியின் தரப்பில் சொல்லப்பட்டது. வழக்கு விசாரணையின் பின் குற்றம் நிரூபிக்கப்படாமல் விடுவிக்கப்பட்டான் சிறுவன் நெட்கெல்லி. அதற்கு பிறகு தொடர்ச்சியாக கால்நடை திருட்டு வழக்குகளில் நெட்கெல்லி சிக்குவதும் குற்றம் நிரூபிக்கப்படாமல் விடுவிக்கப்படுவதும் வழக்கமாயிற்று. 17 வயதில் குதிரை திருட்டுக்காக நெட்கெல்லிக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை கிடைத்தது. அந்நாளைய பிரபல குற்றவாளியும் சிறையிலிருந்து தப்பி காடுகளில் மறைந்து வாழ்ந்தவனுமான காடுரை கொள்ளையன் ஹாரி பவர் என்பவனின் அறிமுகமும் பயிற்சியும் சிறுவன் நெட்கெல்லியின் வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றியது. அதிகார வர்க்கத்துக்கும் அரசுக்கும் ஏழைகளின் உழைப்பை உறிஞ்சும் முதலாளிகளுக்கும் எதிராக கெல்லி நடத்திய போராட்டத்தில் கெல்லியின் சகோதரர்களும் உறவினர்களும் கூட்டாளிகளாய் இணைந்தனர். கெல்லியின் குழு துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்களுடன் பெரிய அளவில் அரசுக்கும் காவல்துறைக்கும் எதிரான போராட்டத்தில் இறங்கியது. எந்த வழக்கிலும் காவல்துறையிடம் பிடிபடாமல் போக்கு காட்டிய நெட்கெல்லியின் தலைக்கு விலை வைக்கப்பட்டது. 500 பிரிட்டிஷ் பவுண்டுகளில் ஆரம்பித்த அது 8000 பிரிட்டிஷ் பவுண்டுகளில் வந்து நின்றது. நெட்கெல்லி தன் தலையை தக்கவைக்க புதிய கவசம் ஒன்றை தயாரித்தான். சுமார் 40 கிலோ எடையுடன் தலை, முகம், மார்பு, தோள்கள், முதுகு என உடலின் முக்கிய அவயங்களை மூடிய, கண்களுக்கு மட்டும் துளைகளிடப்பட்ட, காலங்குல பருமன் கொண்ட கனமான இரும்பு கவசத்தை அணிந்தபடி எதிரிகளை எதிர்கொண்டான். நெட்கெல்லியை துளைக்க வந்த தோட்டாக்கள் இரும்பு கவசத்தில் மோதி திரும்பின. அரசு அதிகாரிகளின் ஆத்திரம் அதிகமானது. கவசத்தால் பாதுகாக்கப்படாத கால்களில் சுட்டு அவனை பிடித்தனர். நெட்கெல்லியின் வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வந்த ஃபிட்ஸ் பேட்ரிக் சம்பவம் இன்று வரை மர்மம் நீடிக்கும் ஒரு சம்பவமாகவே உள்ளது. நெட்கெல்லியை கைது செய்ய குடி போதையோடு அவனது வீடு தேடி வந்த காவல் அதிகாரி தன்னை நெட்கெல்லி கொல்ல வந்ததாய் மணிக்கட்டு காயத்தோடு புகார் அளித்ததன் பேரில் நெட்கெல்லியின் சகோதரர்களும் உறவினர்களும் கைது செய்யப்பட்டனர். அந்த சமயம் நெட்கெல்லி வீட்டில் இல்லை என்றும் ஃபிட்ஸ் பேட்ரிக் தானே தன் மணிக்கட்டில் அறுத்து கொண்டதாகவும் அதற்கு முதலுதவி செய்ததே நெட்கெல்லியின் தாயார்தான் என்றும் கெல்லியின் தரப்பில் வாதிடப்பட்டது. ஆனால் எடுபடவில்லை. கொலை முயற்சிக்கு உடந்தை என நெட்கெல்லியின் தாய் எல்லன் கைது செய்யப்பட்டு 3 கால சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. 6 கைக்குழந்தையுடன் சிறையில் அடைக்கப்பட்ட அவருக்கு துணி துவைக்கும் பணி தரப்பட்டது. தாயை விடுவிக்க நெட்கெல்லி எடுத்த முயற்சிகள் பலனற்று போயின. நவம்பர் 3, 1880 அன்று நெட்கெல்லியின் மீதான குற்றம் வழக்கு மன்றத்தில் நிரூபிக்கப்பட்டு அடுத்த 8வது நாள் தூக்குக்கான நாளாக குறிக்கப்பட்டது. தூக்கு தண்டனை அறிவிக்கப்பட்டதுமே அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பெருந்திரளான மக்கள் ஊர்வலங்கள் நடத்தினர். 32,000 மேற்பட்ட கையெழுத்து தாங்கிய கருணை மனு ஆளுநரிடம் ஒப்படைக்கப்பட்டது. எதுவும் பயனின்றி போனது. தூக்கு நிறைவேற்றப்படுவதற்கு முதல் நாள் குடும்பத்தாரின் நினைவுக்காக கெல்லியின் புகைப்படம் எடுக்கப்பட்டது. மகனுடன் பேச தாய்க்கு சிறு பொழுது அவகாசமும் அளிக்கப்பட்டது. சாகும்போதும் கெல்லியாகவே சாவாய் மகனே என்று வாழ்த்தினார் தாய். மறுநாள் மகன் தூக்கிலிடப்பட்ட போது அதே சிறையின் இன்னொரு பக்கம் அத்தாய் அழுக்கு துணிகளை துவைத்து கொண்டிருந்தார். சச்சஸ் லைஃப் என்ற கடைசி வாசகத்தோடு நெட்கெல்லி தூக்கை எதிர்கொண்டதாக அறியப்படுகிறது. நெட்கெல்லியை தூக்கிலிட்ட கையோடு அவரது நண்பர்கள், சகோதரர்கள், உறவினர்கள் மீதான தேடுதல் வேட்டை நடத்தியதன் பேரில் ஒரு வழியாக கெல்லி குழுமம் ஒழிக்கப்பட்டது. That came when his land was a sprouting seed, and the wrongs he did were multiplied in legend, with young Australia growing like a weed. Ned Kelly took the blame, Ned Kelly won the fame, Ned Kelly brought the shame, and Ned Kelly hanged. தூக்கில் இடப்பட்டதோடு நெட்கெல்லியின் கதை முடிந்துவிடவில்லை. 100 மேலாக சர்ச்சையை கிளப்பியபடியே இருந்ததும் அவரது சாதனை எனலாம். 1929 நடைபெற்ற மெல்பர்ன் சிறைச்சாலை சீரமைப்பு பணியின் போது சிறை கல்லறையிலிருந்து உடல்கள் தோண்டி எடுக்கப்பட்டன. நெட்கெல்லியை ஆராதித்த மக்கள் அங்கு கிடைத்த எலும்புகளையும் மண்டையோடுகளையும் அவருடையதாக இருக்கக்கூடும் என்ற எண்ணத்தில் திருடிச் சென்றனர். மிகுந்த தேடுதல் வேட்டைக்கு பின் நெட்கெல்லியின் மண்டையோடு மீட்கப்பட்டது. 1934 மறுபடியும் காணாமல் போனது. 1952 மீட்கப்பட்டது. 1972 மீண்டும் திருட்டு போனது. ஒரு வழியாக 2012 கெல்லியின் குடும்பத்தாரிடம் மிச்ச எலும்புகள் ஒப்படைக்கப்பட்டு இறுதி மரியாதை செய்ய அனுமதியும் வழங்கப்பட்டது. நெட்கெல்லி இறந்து சரியாக 138 பிறகு 2013 முறையாக அவரது உடலின் மிச்ச மீதங்கள் அடக்கம் செய்யப்பட்டன. நெட்கெல்லியின் வாழ்க்கை வரலாறு எண்ணற்ற எழுத்தாளர்களையும் ஓவியர்களையும் கவிஞர்களையும் இசைக்கலைஞர்களையும் ஏன் திரைப்பட தயாரிப்பாளர்களையும் கவர்ந்தெழுத்துள்ளது. நெட்கெல்லி பற்றிய திரைப்படங்கள் தொடர்ந்து வெளிவந்த வண்ணம் உள்ளன. ட்ரூ ஸ்டோரி ஆஃப் கெல்லி கேங் என்பது நெட்கெல்லியை பற்றி சமீபத்தில் வெளியான திரைப்படம். த ஸ்டோரி ஆஃப் கெல்லி கேங் என்ற பெயரில் நெட்கெல்லியின் வாழ்க்கை பற்றி ஆஸ்திரேலியாவில் முதலில் தயாரிக்கப்பட்ட சுமார் 1 ஓடக்கூடியதும் 4,000 ஃபில்ம் நீளம் கொண்டதுமான மௌன திரைப்படம்தான் உலகின் முதல் முழு நீள திரைப்படம் என்று யுனெஸ்கோவால் அறிவிக்கப்பட்ட சிறப்பு பெற்ற படம். ஆனால் காலப்போக்கில் திரைப்படத்தின் மூலப்பிரதியில் பெரும்பான்மை சிதைந்து அழிந்துவிட்ட நிலையில் தற்போது 1/3 காப்பாற்றப்பட்டிருக்கிறது.
நம்ம ஆஸ்திரேலியா.
படைத்தவர் கீதா மதிவாணன்.
நிகழ்ச்சி தயாரிப்பு ரைசல்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.